வணக்கம். தினமலர் இரவு 9 மணி செய்திகள். இலங்கை சிறையிலிருந்து 61 மீனவர்களை விடுவிக்க மத்திய அரசின் நடவடிக்கை தேவை, முதல்வர் ஸ்டாலின். இலங்கையில் காவலில் உள்ள அனைத்து மீனவர்களையும் விடுவிக்க வலியுறுத்தி வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். கடிதத்தில் முதல்வர் ஸ்டாலின் கூறியிருப்பதாவது, ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த 3 மீனவர்களை அவர்களது மீன்பிடி படகுடன் இலங்கை கடற்படையினர் என்று கைது செய்த மற்றொரு சம்பவத்தை வெளியுறவுத்துறை அமைச்சர் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். தமிழக மீனவர்களும் அவர்களது மீன்பிடி படகுகளும் இலங்கை அதிகாரிகளால் சிறைபிடிக்கப்படுவது தங்கு தடையின்றி தொடர்ந்து நடைபெற்று வருவது கவலை அளிக்கிறது. இக்கைது நடவடிக்கைகள் நமது மீனவர்களின் வாழ்வாதாரத்தில் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போதைய நிலவரப்படி தமிழ்நாட்டைச் சேர்ந்த 248 மீன்பிடி படகுகளும் 61 மீனவர்களும் இலங்கை அதிகாரிகளின் காவலில் உள்ளன. இலங்கை காவலில் உள்ள அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விரைவாக விடுவிக்கவும் உரிய தூதரக படிகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார்.
31 தேதி இபிஎஸ் தலைமையில் அதிமுக மாவட்ட செயலர்கள் கூட்டம். தமிழக சட்டசபை தேர்தல் 4 மாதங்களில் நடைபெற உள்ள நிலையில் வரும் 31 தேதி பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக மாவட்ட செயலர்கள் கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அதிமுக தலைமை அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கை, அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சென்னை ராயப்பேட்டை அவை சண்முகம் சாலையில் உள்ள தலைமை கழக எம்ஜிஆர் மாளிகையில் 31 தேதி காலை 10 மணிக்கு மாவட்ட கழக செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
காங்கிரஸ் வெறும் கட்சி அல்ல, சொல்கிறார் ராகுல். காங்கிரஸ் கட்சியின் 140th நிறுவன தினத்தை முன்னிட்டு அந்த கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் வெளியிட்ட அறிக்கை. காங்கிரஸ் நிறுவன தினத்தை முன்னிட்டு ஒவ்வொரு காங்கிரஸ் தொண்டருக்கும் வாழ்த்துகள். அந்த வரலாற்று பாரம்பரியத்துக்கும் இந்தியாவிற்கு சுதந்திரம் பெற்று தந்தவர்களுக்கும் அரசியலமைப்பின் அடித்தளத்தை அமைத்து ஜனநாயகம், மதச்சார்பின்மை, சமூக நீதி மற்றும் சமத்துவத்தின் மதிப்புகளை வலுப்படுத்திய அந்த மாபெரும் தியாகிகளுக்கு நாங்கள் மரியாதை செலுத்துகிறோம். காங்கிரஸ் என்பது வெறும் அரசியல் கட்சி அல்ல, அது இந்தியாவின் ஆன்மாவின் குரல். ஒவ்வொரு பலவீனமான, ஒவ்வொரு நலிந்த, ஒவ்வொரு கடின உழைப்புக்கும் துணை நிற்கிறது. வெறுப்பு, அநீதி மற்றும் சர்வாதிகாரத்திற்கு எதிராக உண்மை, தைரியம் மற்றும் அரசியலமைப்பின் பாதுகாப்பிற்காக இன்னும் வலுவாட போராட உறுதி பூண்டுள்ளோம் என்று ராகுல் கூறியுள்ளார்.
ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலில் விமானப்படை தளம் சேதம், ஒப்புக்கொண்டது பாகிஸ்தான். ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையின் போது நூர்கான் விமானப்படை தளத்தின் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியதில் சேதமடைந்ததை பாகிஸ்தான் ஒப்புக்கொண்டது. இதுகுறித்து பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சரும் துணை பிரதமருமான இஷார்தார் கூறியதாவது, ராவல்பிண்டியில் உள்ள நூர்கான் விமான தளத்தை இந்தியா குறிவைத்து தாக்குதல் நடத்தியது. அப்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட வீரர்களை தாக்கினர். இந்தியா பாகிஸ்தானை நோக்கி ட்ரோன்களை ஏவியது. 36 மணி நேரத்தில் 80 ஆளில்லா விமானங்கள் அனுப்பப்பட்டன. 80 ஆளில்லா விமானங்களில் 79 ஆளில்லா விமானங்களை நாங்கள் இடைமறித்து தடுத்தோம். ஒரு ஆளில்லா விமானம் மட்டுமே ஒரு ராணுவ தளத்தை சேதப்படுத்தியது. மே 10 அதிகாலையில் நூர்கான் விமானப்படை தளத்தை இந்தியா தாக்கியது என்று அவர் கூறினார். ஆபரேஷன் சிந்தூர் முடிவில் பாகிஸ்தானில் உள்ள பல விமானப்படை தளங்கள் சேதமடைந்த புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாக பரவியது குறிப்பிடத்தக்கது.
கடற்படை நீர்மூழ்கி கப்பலில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு பயணம். கர்நாடகாவின் கார்வார் கடற்படை தளத்தில் முழுக்க முழுக்க உள்நாட்டு தொழில்நுட்பங்களுடன் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட INS வாக்ஷீர் நீர்மூழ்கி கப்பலில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு பயணம் மேற்கொண்டார். அவருடன் கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ் கே திரிபாதியும் சென்றார். மறைந்த முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாமுக்கு பிறகு நீர்மூழ்கி கப்பலில் பயணம் செய்த 2வது ஜனாதிபதி என்ற பெருமையை திரௌபதி முர்மு பெற்றார். 2006 பிப்ரவரி 13 ஆந்திராவின் விசாகப்பட்டினத்தில் நீர்மூழ்கி கப்பலில் அப்துல் கலாம் பயணம் செய்தார். INS வாக்ஷீர் என்பது ஸ்கார்பின் வகை நீர்மூழ்கி கப்பலாகும். இது பல வகைகளில் பயன்படக்கூடியது. நிலத்தில் இருந்து வரும் ஏவுகணைகள் நீர்மூழ்கி கப்பல் நீர்மூழ்கி கப்பல்களில் இருந்து செலுத்தப்படும் ஏவுகணைகளை எதிர்க்கும் திறன் இந்த நீர்மூழ்கி கப்பலுக்கு உள்ளது. மேலும் உளவு தகவல்களையும் திரட்டும் திறன் கொண்டது.
ஒவ்வொரு துளி ரத்தமும் விஜய்கே உருகிய செங்கோட்டையன். திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் தாவேக நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. இதில் கட்சியின் தலைமை நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் பேசியது, பழனிசாமி இருக்கும் கட்சியில் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் மறந்துவிட்டனர், மறைத்தும் விட்டனர். அந்த கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட நிலையில் வழி தெரியாமல் இருந்த எனக்கு வழிகாட்டியவர் விஜய். நான் இன்றைக்கு சொல்கிறேன், என் உடம்பில் ஓடுகிற ஒவ்வொரு துளி ரத்தமும் இனி விஜய்க்காகத்தான் இருக்கும். அதிமுக பாஜக கூட்டணியில் தவளை தண்ணியில் இழுக்குமாம், ஓநாய் மேட்டுக்கு இழுக்குமாம் கதைதான் உள்ளது. விஜயை முதல்வராக ஏற்றுக்கொள்ளும் யாரும் தாவேக கூட்டணிக்கு வரலாம் என்று செங்கோட்டையன் சொன்னார்.
பாஜகவுடன் கூட்டணி வைத்து எம்எல்ஏ ஆனது நானா திருமாவளவனா? கேட்கிறார் சீமான். தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய பிறகு நாத்தக ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியதாவது, நீங்கள் திராவிடர்கள் என்கிறீர்கள், நாங்கள் தமிழர்கள் என்கிறோம். எனவே அந்த அடிப்படையில்தான் தேர்தலை சந்திக்க உள்ளோம். நீங்கள் திட்டமிட்டு எங்கள் அடையாளத்தை, மொழியை அழிக்க நினைக்கிறீர்கள். உங்களுக்கு நிறைய சான்றுகள் தர முடியும். அதற்கு தனியாக மேடை போடுகிறேன். திராவிடனா தமிழனா என்றால் எனக்கு ஒரு கேள்வி வருகிறது. நான் ஏன் திராவிடனாக இருக்க வேண்டும்? திட்டமிட்டு எனது பெருமைகளையும் அடையாளங்களையும் அழிக்க நினைக்கிறீர்கள். தமிழை திராவிடம் வளர்க்கிறதா? பெருவுடையார் கோவிலை திராவிட கட்டடக்கலை என்கிறீர்கள். திராவிட நாகரீகம், திராவிட பண்பாடு, திராவிட திருநாள் என்று கூறுகிறீர்கள். அப்ப வெறி வருமா வராதா? அதனால் இது சண்டை. பாஜகவுடன் கூட்டணி வைத்து மங்களூரில் சட்டமன்ற உறுப்பினரானது நானா அண்ணன் திருமாவளவனா என்று சீமான் கேள்வி எழுப்பினார்.
தமிழ் மக்களின் அளவில்லாத அன்பை பெற்றவர் விஜயகாந்த், முதல்வர் ஸ்டாலின் புகழாரம். தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்தின் இரண்டாம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி முதல்வர் ஸ்டாலின் இன்று வெளியிட்ட அறிக்கை, கேப்டன் விஜயகாந்த் நினைவு நாள். ஏழை மக்கள் மீது பெரும் பரிவு கொண்டு அனைவருக்கும் உதவும் தன் உயர்ந்த உள்ளத்தால் தமிழ் மக்களின் அளவில்லாத அன்பை பெற்ற எனது அருமை நண்பர் தேமுதிக நிறுவனர் கேப்டன் விஜயகாந்தின் நற்பணிகளை நினைவு கூர்கிறேன் என்று முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார்.
அன்புமணியுடன் சென்றவர்கள் திரும்பி வருவார்கள். ஜி கே மணி நம்பிக்கை. சேலத்தில் பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி பேட்டி அளித்தார். அன்புமணி பிரிந்து சென்ற பிறகு ராமதாசுக்கு செல்வாக்கு கூடியுள்ளது. அன்புமணியிடம் சென்றவர்கள் வேதனை அடைந்துள்ளனர். அவர்கள் மீண்டும் ராமதாசுடன் வருவார்கள். என்னை கட்சியிலிருந்து நீக்கும் அதிகாரம் அன்புமணிக்கு இல்லை. ராமதாசால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட அன்புமணியால் பாமகவிலிருந்து யாரையும் நீக்க முடியாது. நிச்சயம் கூட்டணி அமைத்துத்தான் தேர்தலை சந்திப்போம். கூட்டணியில் சேர மூன்று பக்கம் இருந்து ராமதாசுக்கு அழைப்பு வந்துள்ளது. அன்புமணியை யாரும் நம்பவில்லை. பொதுநலத்துடன் செயல்படும் ராமதாசைத்தான் நம்புகிறார்கள். ராமதாசை ஆதரிப்பவர்கள் மட்டுமே தேர்தலில் வெற்றி பெற முடியும், ஆட்சி அமைக்க முடியும் என்று ஜி கே மணி கூறினார். 2025 நாட்டின் பெருமைமிக்க சாதனை ஆண்டு. பிரதமர் மோடி பெருமிதம். இந்த ஆண்டின் கடைசி மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி இன்று பேசினார். 2025 ஆண்டு இந்தியாவுக்கு பெருமை மிக்க மைல்கற்களை கொண்ட ஆண்டாக அமைந்தது. தேசிய பாதுகாப்பு, விளையாட்டு, அறிவியல் கண்டுபிடிப்புகள் என எல்லா துறைகளிலும் இந்தியாவின் தாக்கம் தெளிவாக தெரிந்தது. விளையாட்டுத் துறைக்கு மறக்க முடியாத ஆண்டாக அமைந்தது. ஆண்களுக்கான ICC சாம்பியன்ஸ், பெண்களுக்கான உலகக்கோப்பை ஆகியவற்றை இந்திய அணிகள் வென்றன. இந்தியாவின் மகள்கள் மகளிர் பார்வையற்றோருக்கான T20 உலகக்கோப்பையை வென்று வரலாறு படைத்தனர். ஆசிய கோப்பை T20 போட்டியில் ஆதிக்கம் செலுத்தி வெற்றி பெற்று மூவர்ணக்கொடி பெருமையுடன் வானில் பறந்தது. மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்கள் உலக சாம்பியன்ஷிப் போட்டிகளில் ஏராளமான பதக்கங்களை வென்றனர். சுபாஷு சுக்லா சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைந்த முதல் இந்தியரானார். பாதுகாப்பில் இந்தியா சமரசம் செய்யாது என்ற செய்தியை ஆபரேஷன் சிந்தூர் உலகுக்கு அனுப்பியது. அயோத்தி ராமர் கோவிலின் கொடியேற்ற விழா ஒவ்வொரு இந்தியரையும் பெருமைப்படுத்தியது என்று பிரதமர் மோடி பேசினார்.
நீலகிரி மாவட்டத்தில் புத்தாண்டு கொண்டாட கட்டுப்பாடு. புத்தாண்டு விடுமுறைகள் நீலகிரி மாவட்ட வனப்பகுதிகளில் தீ மூட்டுவது, மது அருந்திவிட்டு ஆடி பாடுவது போன்ற செயல்களில் சுற்றுலா பயணிகள் ஈடுபடுகின்றனர். இதனால் வனப்பகுதி சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்குகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுகிறது. இதனையொட்டி முதுமலை புலிகள் காப்பக துணை இயக்குநரகம் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. சிங்காரா, மாயாறு, மசனக்குடி, சிறியூர், பொக்காபுரம், வாழைத்தோட்டம் போன்ற வனப்பகுதியையொட்டிய தங்கும் விடுதிகளில் புத்தாண்டு தினம் உள்பட எப்போதும் பட்டாசுகள் வெடிக்கக்கூடாது. அதிக சத்தம் எழும் வகையில் எந்த நிகழ்ச்சியும் நடத்தக்கூடாது. வனத்திற்குள் வாகனங்களை கொண்டு சென்று வனவிலங்குகளை துன்புறுத்தும் வகையில் ஓட்டக்கூடாது. வனவிலங்குகளுக்கு உணவு கொடுக்கக்கூடாது. புகை பிடிப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. வனங்களையொட்டிய சாலைகளில் புத்தாண்டு கொண்டாட்டத்தை தவிர்க்க வேண்டும். இதை மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு ஜனவரி 2 விடுமுறை. கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் தானு மாலைய சுவாமி திருக்கோயில் தேரோட்ட திருவிழா ஆண்டுதோறும் விமர்சையாக நடக்கும். இந்த ஆண்டு ஜனவரி 2 விழா நடக்கவுள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன. இந்நிலையில் ஜனவரி 2 கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிப்பதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. இந்த விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் ஜனவரி 10 வேலை நாளாக இருக்கும் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது.
வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க இன்று சிறப்பு முகாம் ஜனவரி 3-4 நடக்கும் என அறிவிப்பு. எஸ்ஐஆர் திருத்தம் செய்த பிறகு வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க திருத்தம் செய்ய சிறப்பு முகாம்கள் நடத்தப்படுகின்றன. தமிழகம் முழுதும் நேற்றும் இன்றும் சிறப்பு முகாம்கள் நடத்தப்படுகின்றன. தகுதியுள்ள வாக்காளர்கள் தங்களின் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வசதியாக சென்னையில் மட்டும் 4,079 வாக்குச்சாவடிகளில் சிறப்பு முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் விடுபட்டவர்கள் மற்றும் 18 நிரம்பிய தகுதியுடையவர்கள் 6 படிவத்தை உறுதிமொழி படிவத்துடன் அளிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. முகவரி மாற்றம் மற்றும் திருத்தம் செய்வதற்கும் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை மாற்றம் செய்யவும் விண்ணப்பங்கள் பெறப்படுகின்றன. இதையடுத்து ஜனவரி 3-4 தேதிகளில் சிறப்பு முகாம் நடத்தப்படும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார்.
பார்லிமெண்ட் கட்டடத்தில் குரங்குகள் அட்டகாசம், எம்பிக்கள் பாதுகாப்பு படையினர் அவதி. பார்லிமெண்ட் கட்டட வளாகத்தில் புதிய கட்டடம், பழைய கட்டடம் என அனைத்து பகுதிகளிலும் குரங்குகளின் தொல்லை அதிகரித்துள்ளது. குரங்குகளை கட்டுப்படுத்த முடியாமல் பாதுகாப்பு பணியில் உள்ள துணை ராணுவத்தினரே திணறும் நிலை ஏற்பட்டுள்ளது. பார்லிமெண்ட் கேன்டீன் பக்கம் வீணான உணவுப் பொருட்களை சாப்பிட குரங்குகள் படையெடுக்கின்றன. குரங்குகளுடன் பூனைகளின் நடமாட்டமும் பார்லிமெண்ட் கட்டடத்தில் அதிகரித்துள்ளது. இதுகுறித்து சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் எம்பிக்கள் புகார் அளித்துள்ளனர். அணியாக வருவோம், 2026 வரலாறு படைப்போம். சினிமா விழாவில் விஜய் அரசியல் பேச்சு. ஜனநாயகன் படத்தின் இசை வெளியீட்டு விழா மலேசியா தலைநகர் கோலாலம்பூரில் நேற்று நடந்தது. இதில் பங்கேற்ற நடிகர் விஜய் அரசியல் என்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் அரசியல் சார்ந்த கருத்துக்களை பேசினார். கிட்டத்தட்ட 33 மேலே என் கூடவே ரசிகர்கள் இருக்கிறார்கள். அதனால் அடுத்த 30-33 அவங்க கூட நான் நிற்கப் போகிறேன். எனக்கு ஒண்ணுன்னா ரசிகர்கள் தியேட்டரில் நிற்கிறாங்க. நாளை அவங்களுக்கு ஒண்ணுன்னா அவங்க வீட்டுல போய் நிற்க முடிவு பண்ணியிருக்கேன். நான் சும்மா நன்றின்னு சொல்லிவிட்டு போறவன் கிடையாது. நன்றி கடன் தீர்த்து விட்டுதான் போவேன். உங்களுக்கு நண்பர்கள் தேவைப்படாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு வலிமையான எதிராளி இருக்கும் போதுதான் நீங்களும் வலிமை மிக்கவராக ஆக முடியும். விஜய் தனியா வருவாரா, அனியா வருவாரா என்று கேட்கிறார்கள். நாம் எப்போது தனியாக வந்தோம்? 33 அணியாக தானே வந்திருக்கிறோம். எனவே 2026 வரலாறு மீண்டும் நிகழப்போகிறது என்று விஜய் பேசினார்.
ஆசிரியர்களுடன் அரசு தரப்பு பேச்சு தோல்வி. குடும்பத்துடன் போராடியவர்கள் கைது. அரசு பள்ளி இடைநிலை ஆசிரியர்களில் 2009 பின் நியமிக்கப்பட்ட ஒரு தரப்பினருக்கு ஊதியம் குறைவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதனால் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையுடன் இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர் இயக்கத்தினர் போராட்டம் நடத்துகின்றனர். கடந்த தேர்தலின் போது இவர்களின் போராட்டத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த ஸ்டாலின் ஆதரவு தெரிவித்தார். திமுக ஆட்சியில் கோரிக்கையை நிறைவேற்ற நடவடிக்கை எடுப்பதாக தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளிக்கப்பட்டது. ஆனால் ஆட்சிக்காலம் முடியும் நேரத்திலும் கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என ஆசிரியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் இடைநிலை ஆசிரியர்கள் 2 சென்னை டிபிஏ வளாகத்தில் குடும்பத்துடன் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வருகின்றனர். நேற்று ஆசிரியர் சங்க பிரதிநிதிகளுடன் அரசு தரப்பில் பேச்சு நடந்தது. இதில் உடன்பாடு எட்டப்படவில்லை. இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். போலீஸ் வாகனத்தில் அவர்களை ஏற்றிச் சென்று சென்னையின் புறநகர் பகுதிகளில் இறக்கிவிட்டனா்.
சிறார்கள் ஓட்டிய டூவீலர்கள் பறிமுதல், பெற்றோருக்கு போலீஸ் எச்சரிக்கை. தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரி, காயல்பட்டினம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் சிறார்கள் அதிவேகத்தில் டூவீலர்களை ஓட்டிச் செல்வதாக பொதுமக்கள் போலீசில் புகார் அளித்தனர். அதிவேக பைக்குகளால் பெண்கள் குழந்தைகள் தெருவில் நடமாட அச்சமாக உள்ளதாகவும் தெரிவித்திருந்தனர். இதுகுறித்து ஆறுமுகநேரி போலீஸ் இன்ஸ்பெக்டர் திலீபன் விசாரித்து சிறார்களுக்கும் பெற்றோருக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தார். ஆனாலும் சில சிறுவர்கள் பைக் ஓட்டுவதை விடவில்லை. நேற்று காலை காயல்பட்டினம் திருச்செந்தூர் சாலை, காட்டு முகமதும் பள்ளி மற்றும் ஆறுமுகநேரி மெயின் பஜாரில் போலீசார் வாகன சோதனை நடத்தினர். அப்போது சிறார்கள் ஓட்டிய 8 பைக்குகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். அவர்களின் பெற்றோரை அழைத்து எச்சரித்து அனுப்பினர். மீண்டும் சிறுவர்களுக்கு பைக் ஓட்ட அனுமதித்தால் பெற்றோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் அறிவுறுத்தினர்.
கோட்டை நோக்கி தூய்மை பணியாளர்கள் பேரணி, குண்டுக்கட்டாக 900 பேர் கைது. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட ராயபுரம் திருவி நகர் மண்டலத்தின் தூய்மை பணிகள் தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தூய்மை பணியாளர்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். நேற்று காலையில் கோட்டை நோக்கி பேரணி செல்லப்போவதாக தூய்மை பணியாளர்கள் அறிவித்தனர். பிராட்வே என்எஸ்சி போ சாலையில் 500 மேற்பட்டோர் திரண்டனர். அவர்களை பேரணி செல்லவிடாமல் போலீசார் தடுத்தனர். இதனால் தூய்மை பணியாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சில பெண்கள் கையில் பிளேடை வைத்துக் கொண்டு கழுத்தை அறுத்து தற்கொலை செய்து கொள்வோம் என மிரட்டல் விடுத்தனர். இதையடுத்து அவர்களை குண்டுக்கட்டாக பஸ்களில் ஏற்றிச் சென்று சமூக நலக்கூடங்களில் போலீசார் தங்க வைத்தனர். 900 பேர் கைதான நிலையில் மாலையில் அனைவரும் விடுவிக்கப்பட்டனர்.
உதவி பேராசிரியர் பதவி தேர்வு, திமுக அரசின் திட்டங்கள் குறித்த கேள்வியால் சர்ச்சை. அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் மற்றும் பிஎட் கல்லூரிகளுக்கான உதவி பேராசிரியர் பதவியில் 2708 காலியிடங்களை நிரப்ப நேற்று போட்டித் தேர்வு நடந்தது. ஆசிரியர் தேர்வு வாரியம் சார்பில் தமிழகம் முழுதும் 194 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. இந்த தேர்வில் 42,000 பேர் பங்கேற்றனர். இந்த தேர்வின் வினாத்தாளில் இடம்பெற்றிருந்த ஒரு கேள்வி விமர்சனமாகியுள்ளது. இல்லம் தேடி கல்வி திட்டம், நான் முதல்வன் திட்டம், முதல்வரின் காலை உணவு திட்டம் மற்றும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் மற்றும் முதல்வரின் காக்கும் கரங்கள் என 5 திட்டங்கள் குறிப்பிடப்பட்டிருந்தன. அவற்றில் ஒவ்வொரு திட்டத்தின் நோக்கம் மற்றும் தாக்கம் குறித்து எழுதினால் ஒவ்வொரு திட்டத்துக்கும் தலா 10 மதிப்பெண்கள் வழங்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த கேள்வியானது அரசுத்துறை மூலம் திமுக மேற்கொள்ளும் மறைமுக விளம்பர யுக்தி என்று விமர்சிக்கப்படுகிறது.
ITF டென்னிஸ் தொடர் இரட்டையர் பிரிவில் அங்கிதா ஜோடி சாம்பியன். பெண்களுக்கான ITF டென்னிஸ் தொடர் மகாராஷ்டிராவில் நடக்கிறது. இரட்டையர் பிரிவு ஃபைனலில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா வேதா ஜோடி இந்தியாவின் ஜீல் தேசாய், ரஷ்யாவின் நெபிலி ஜோடியை எதிர்கொண்டது. முதல் செட்டில் இந்தியாவின் அங்கிதா வேதா ஜோடி 4-6 என்ற புள்ளிக்கணக்கில் பின்னுக்கு சென்றது. இரண்டாவது செட்டில் போராடி அங்கிதா ஜோடி 7-5 என முன்னிலை பெற்றது. பின்னர் வெற்றியாளரை முடிவு செய்வதற்கு சூப்பர் டை பிரேக்கர் போட்டி நடந்தது. இதில் அங்கிதா ஜோடி 10-6 என்ற புள்ளிக்கணக்கில் வென்று சாம்பியனானது. ஒற்றையர் பிரிவு அரையிறுதியில் இந்தியாவின் ஸ்ரீவள்ளி ரஷ்மிகா ஜப்பானின் ஒஜிக்கியிடம் தோல்வியடைந்தார். மற்றொரு அரையிறுதியில் இந்தியாவின் வைதேகி சக வீராங்கனை வேதாவை வீழ்த்தினார். இன்று நடக்கும் ஃபைனலில் வைதேகி ஓஜேகி மோதுகின்றனர். 14 ஆண்டுகளுக்கு பின் ஆஸ்திரேலியாவில் இங்கிலாந்து சாதனை. டெஸ்ட் போட்டியில் 2 வெற்றி. ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 4வது ஆஷஸ் டெஸ்ட் நேற்று முன்தினம் மெல்பர்னில் தொடங்கியது. முதலில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலியா 152 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. பின்னர் களமிறங்கி இங்கிலாந்து 110 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. 42 ரன்கள் முன்னிலையுடன் களமிறங்கிய ஆஸ்திரேலியா 132 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. தொடர்ந்து 175 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் 2வது இன்னிங்ஸை இங்கிலாந்து தொடங்கியது. ஆஸ்திரேலிய பந்துவீச்சை அடித்து நொறுக்கி 6 விக்கெட்டுகள் இழப்புக்கு 178 ரன்களை சேர்த்தது. இதையடுத்து 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இங்கிலாந்து அபார வெற்றி பெற்றது. இதன் மூலம் 14 ஆண்டுகளுக்கு பின் ஆஸ்திரேலியாவில் ஆஷஸ் டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றுள்ளது.
தேசிய துப்பாக்கிச் சுடுதல் போட்டி தங்கம் வென்றார் திலோத்தமா. தேசிய துப்பாக்கிச் சுடுதல் சாம்பியன்ஷிப் மத்திய பிரதேசத்தின் போபாலில் நடக்கிறது. பெண்களுக்கான 50 மீட்டர் ரைஃபிள் 3 பொசிஷன்ஸ் போட்டி நேற்று நடந்தது. இந்த தகுதிச் சுற்றில் கர்நாடக வீராங்கனை திலோத்தமா 591 புள்ளிகளுடன் முதலிடம் பிடித்து ஃபைனலில் நுழைந்தார். கேரளாவின் விதர்சா, ரயில்வேயின் அயோனிகா முறையே 2 மற்றும் 3 இடங்களை பிடித்தனர். 50 மீட்டர் ரைஃபிள்ஸ் 3 பொசிஷன்ஸ் ஜூனியர் பிரிவில் ஆர்மி வீராங்கனை ரிதுபர்ணா தங்கம் வென்றார். அண்டர் 19 உலகக்கோப்பை கிரிக்கெட் இந்திய அணி அறிவிப்பு. 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியை பிசிசிஐ அறிவித்துள்ளது. ஆயுஷ் மாத்ரேவை கேப்டனாகவும் விகான் மகோத்ரா வைஸ் கேப்டனாகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த அணியில் 15 வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர். வைபவ் சூரியவன்ஷி, ஹர்வன் சிங், கனிஷ்க் சௌஹான், முகமத் இனான், உதவ் மோகன் உள்ளிட்ட வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர். தென்னாப்பிரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் செல்லும் 19 வயதுக்கு உட்பட்ட இந்திய அணியே உலகக்கோப்பை தொடரிலும் தொடரும் என்று பிசிசிஐ கூறியுள்ளது.
நாட்டிலேயே இளம் நகராட்சி சேர்மன், கேரளாவில் 21 வயது பெண் தேர்வு. கேரளாவில் சமீபத்தில் நடந்த உள்ளாட்சி அமைப்புகளின் தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெற்று ஆளும் கம்யூனிஸ்ட் கூட்டணியை பின்னுக்கு தள்ளியது. கோட்டயம் மாவட்டம் பாலா நகராட்சி தேர்தலில் கவுன்சிலர் பதவிக்கு சுயேட்சையாக களமிறங்கிய தியா பினோ என்ற 21 வயது பெண் போட்டியிட்டு அபார வெற்றி பெற்றார். அவரது தந்தை பினு புலிக்காக்கண்டம், மாமா பிஜு ஆகியோரும் சுயேட்சையாக வெற்றி பெற்றனர். மாயா ராகுல் என்பவரும் சுயேட்சையாக வென்றார். இவர்களை தங்கள் பக்கம் இழுக்க ஆளும் இடதுசாரி கூட்டணி முயற்சித்தது. ஆனால் தியா பினுவையே நகராட்சி சேர்மனாக ஆக்குவதாக கூறி காங்கிரசின் ஐக்கிய ஜனநாயக முன்னணி தங்களின் 10 கவுன்சிலர்கள் மூலம் தியா பினுவுக்கு ஆதரவளித்துள்ளது. இதையடுத்து நாட்டிலேயே மிகவும் குறைந்த வயதுள்ள நகராட்சி சேர்மனாக தியா பினு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இவருக்கு ஆதரவளித்துள்ள சுயேட்சை கவுன்சிலர் மாயா ராகுல் துணைச் சேர்மனாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார்.
கூட்டணியை முடிவு செய்யும் முன் ஆட்சியில் பங்கு, திமுகவுக்கு காங்கிரஸ் நெருக்கடி. வரும் சட்டசபை தேர்தலில் வெற்றி பெறும்போது ஆட்சியில் தங்களுக்கும் பங்கு வேண்டும், அதை முடிவு செய்த பிறகே கூட்டணியின் அடுத்த கட்ட பேச்சை நடத்த முடியும் என்று திமுகவிடம் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிறிஷ் சோடங்கர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து காங்கிரஸ் தமிழக தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டியளித்தார். கூட்டணியின் போது பல மாநிலங்களில் கடைசி நேரத்தில் தொகுதிகள் ஒதுக்கப்படுவதால் காங்கிரசுக்கு சிக்கல் ஏற்படுகிறது. பீகாரிலும் அப்படித்தான் நடந்தது. தமிழகத்தில் அப்படி நடக்காமல் தடுக்க திமுக கூட்டணியில் 2 மாதங்களுக்கு முன்பே கூட்டணி பேச்சை தொடங்கிவிட்டோம். திமுகவிடம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற நிலைப்பாட்டை தேர்தல் பொறுப்பாளர் என்ற முறையில் கிறிஷ் சோடங்கர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். ஆட்சியில் பங்கு உள்ளிட்ட விஷயங்களை திமுகவிடம் பேசி முடிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் செயல்பட்டு வருகிறார் என செல்வ பெருந்தகை தெரிவித்தார்.
வரும் 6ஆம் தேதி முதல் திட்டமிட்டபடி ஸ்ட்ரைக் நடக்கும், ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பு அறிவிப்பு. அனைத்து அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை அரசு ஊழியர் சங்கங்கள் வலியுறுத்தி வருகின்றன. தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி ஜனவரி 6 முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தம் நடத்தப்படும் என்று ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பு அறிவித்தது. இதனை தடுக்க அரசு சார்பில் அமைச்சர்கள் ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, அன்பில் மகேஷ் ஆகியோர் ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகளுடன் பேச்சு நடத்தினர். இதில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் வேலைநிறுத்தம் உறுதி என அறிவிக்கப்பட்டது. நேற்று அனைத்து மாவட்டங்களிலும் வேலைநிறுத்த ஆயத்த மாநாடுகள் நடந்தன. இதிலும் ஸ்ட்ரைக் நடத்துவது உறுதி செய்யப்பட்டது.
உக்ரைன் போர் நிறுத்த உடன்படிக்கை, ட்ரம்புடன் இன்று ஜெலன்ஸ்கி சந்திப்பு. உக்ரைன் போர் நிறுத்த பேச்சுவார்த்தை குறித்து உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அறிக்கை வெளியிட்டுள்ளார். உக்ரைன் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் தொடரும் சிக்கல்களை தீர்ப்பதற்காக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பை இன்று சந்தித்து ஆலோசனை நடத்தவுள்ளேன் என அவர் கூறியுள்ளார். கிழக்கு உக்ரைன் பகுதிகள் மற்றும் ரஷ்ய கட்டுப்பாட்டில் உள்ள ஸ்போரிஷியா அணு உலையை நிர்வகிப்பது யார் என்பது குறித்தும் இந்த பேச்சுவார்த்தையில் முடிவாகும் என்றும் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். 20 அம்சங்களை கொண்ட போர் நிறுத்த உடன்படிக்கையின் வரைவு அறிக்கை